ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு சென்னிப்பத்து. வழங்குபவர் திரு எஸ் ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நங்கமீரனை நோக்குவன் நங்கல்நாதன் நம்பணி கொண்டவன். மூன்றாவது பாட்டு இது அகத்துறை பாடல் வருது. நங்கமீர் ஆகையால் மற்றைய பெண்களை பார்த்து ஒரு தலைவி சொல்லுவது, தோழி கிட்டே சொல்லுவது. தலைவி தலைவி வந்து தன்னுடைய தோழியிடத்துல சொல்லுவது, என்னுடைய காதலன் என்னுடைய நாயகன் இப்படி பண்ணினான் என்ன என்று சொல்லுகின்ற ஒரு பாங்கு. அது எப்படின்னா, நங்கமீர் என்னை நோக்குவன் என்னை பாருங்கள், நங்கள் நாதன் நம்பணி கொண்டவன். நமக்கெல்லாம் தலைவனாய் இருப்பவன், நம்முடைய திருத்தொண்டை ஏற்றுக்கொண்டவன், நம்முடைய பணியை ஏற்றுக்கொண்டவன் தெங்கு சோலைகள் சூழ்வெருந்துறை மேய சேவகன். அதனால தெங்கு என்கின்ற தென்னைகள் நிறைந்த சோலை சூழ்ந்த பெருந்துறையில இருக்கிற சேவகன் நாயகன். மங்க மார்கையில் வளையுங்குண்டு இம் உயிருங்குண்டு இம் பணி கொள்வான். அதனால அந்த காதலி காதலனை நினைந்து நினைந்து இழைச்சு போனாளாம். காதலனை நினைந்து இழைச்சு போனாளாம். இழைச்சு போனதுனால வளை தானே கலந்து விழுந்துரு. தானே இழைச்சு போனா முன்னே புஷ்டியா இருக்கும் போது இருந்த வளையல் அப்புறம் இழைச்சு போனா தானே கடலும் இல்லவ. அதனாலே ஏறுவரந்தவன வெள்வளை சோர எனது உள்ளங்கவர்கள்வன் என்பது ஞானசம்பந்தர் தேவாரம். அது அந்த வயசுலயே பாடுறார் பால் குடிச்ச உடனே. ஏறுவரந்தவன வெள்வளை சோர எனது உள்ளங்கவர்கள். அதனாலே அந்த காதலியானவள் தலைவனை நினைந்து அழைத்து போனால் அதனால கையில வளையும் கொண்டு எம் உயிரும் கொண்டு எம் பணி கொள்வான். அதனாலே வளை என்கின்ற என்னுடைய லட்சணம் என்னுடைய உடல் முதலானவற்றை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு என்னுடைய உயிரையும் கொண்டு என்னுடைய பணியை கொள்வான். அது அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றையறையாய் என்னை ஆட்கொண்ட போதை கொண்டிலே என்றார் போல. வளை என்பது உடம்பை குறிக்கும், உயிர் என்பது ஆன்மாவை குறிக்கும், அதற்கு மேல துண்டு. அதனால எல்லாவற்றையும் அவனுடையதாக ஆக்கி கொண்டான் என்பது பொருள். எல்லாவற்றையும் அவனுடையதாக ஆக்கி கொண்டான். எங்கும் போக விடாமல் தனக்கே பணி செய்யும்படியாக செய்து என்னுடைய உடல் பொருளாவி எல்லாவற்றையும் அவன் கை கொண்டான். குங்குமாமலர் சேவடி கண்ணமும் சென்னி மன்னி புலருமே புலியுமே. அதனால அப்படி திருவருள் பொங்குகின்ற அழகு பொங்குகின்ற மலர் பூண்டு இருக்கிற திருவடியிலே நம்முடைய சென்னி மன்னி புலியுமே. மூன்றாவது நாலாவது பாட்டு பத்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என. சிவருவான் வந்து பூமியிலே வந்து இவரை ஆண்டு கொண்ட போது தனியாக வல்ல, தனியாக வல்ல, கைலாயத்திலிருந்தே 999 சிவகணங்களை கூடியிருந்தார். அது பல்லூரும் காண எந்தன் பசுவாசம் இருத்தான் கூட சொல்றாரு. சிவகணங்களே கைலாயத்திலிருந்தே மாணிக்கவாசகரை ஆண்டு கொள்வதற்காக கூட்டி வந்திருக்கிறார். அது ஒரு பெரிய தனிச்சிறப்பு, வேற யாருக்கு அப்படி கிடையாது. அவன் தனியாக வருவான், ஆண்டு கொள்வான், தனியாக வருவான், ஆண்டு கொள்வான். அப்புறம் அருள் கொடுக்கும் போது மாதி வீடு வருவான். இப்படித்தான் அவன் கேள்விப்பட்டு போய் தவிர இப்படி சிவகணங்களோட கூட்டமாக அதுவும் கைலாயத்திலிருந்து சிவகணங்களை கூட்டிக்கிட்டு வந்து ஆண்டு கொள்வதுன்னா அது பெரிய ஆச்சரியம். கைலாயத்தில் இருக்கிற சிவகணங்கள்லாம் இவ்வளவு தகுதி உடையவர்களாக இருப்பார்கள். சிவபெருமானை விட்டு பிரியாமல் கைலாயத்தில் இருக்கின்ற சிவகணங்கள் இவ்வளவு தகுதி உடையவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட சிவகணங்களோடு பூமிக்கு வந்து என்னை ஆண்டு கொண்டான் பராபரன். பத்தர் சூழ பராபராபரன் என்பது சிவபெருமானுக்கு ஒரு தனி சிறப்பு பெயர். பராபரன் என்பது தமது பேராக கொண்டார் என்பது அப்பர் தேவாரம். பராபரன் என்பது பராபரன்னா எல்லாருக்கும் மேலானவன், பரன் மேலானவன், பராபரன்னா எல்லாருக்கும் மேலானவன் பராபரன். பாரில் வந்து பார்ப்பான் என, பூமியிலே வந்து பார்ப்பான் என. பூமியிலே வந்தான் அவன் உயிர்களுடைய பக்குவத்தை பார்ப்பவன், உயிர்களுடைய பக்குவத்தை பார்ப்பவன். பார்ப்பான் என்றால் ஒரு இனத்தை குறிப்பதல்ல, இனத்தை குறிப்பதல்ல. பார்ப்பான் என்று சொன்னால் உயிர்களை பார்ப்பவன், உயிர்களை பார்ப்பவன், உயிர்களை பார்ப்பவன். எல்லாம் எப்படி இருக்கிறா, என்ன நினைக்கிறா, என்ன செய்கிறா என்று எல்லாத்தையும் பார்க்கறது. அதுல அவன் ரொம்ப கெட்டிக்காரன். யாரு சிவபெருமான் ரொம்ப கெட்டிக்காரன். எப்படி கெட்டிக்காரன்னா ஒருத்தர் தவறாம பாக்குறான். இப்ப நம்ம அப்படி பார்க்க முடியாது, நம்ம அப்படி பார்க்க முடியாது. அவன் எப்படி இருக்கிறான்னா எல்லா உயிர்களையும் பார்க்கிறான். அது எவ்வளவு பெரிய சாமர்த்தியம், அது எல்லாராலையும் இயலாது, மற்ற தெய்வங்களாலையும் இயலாது. அதனாலதான் உயிருக்கு உயிராக இருக்கிறான் என்பதும் சொல்லுவது. ஆனா எல்லா உயிர்களும் செய்கின்ற செயல்கள், பேசுகின்ற பேச்சு, நினைக்கின்ற நினைவு எல்லாவற்றையும் கண்டுகொண்டிருக்கிறார். அது இங்கே பார்ப்பான் என்பது இங்கே வந்து இவருடைய பக்குவத்தை பார்த்து, மாணிக்கவாசருடைய பக்குவத்தை பார்த்து. மாணிக்கவாசருடைய பக்குவம் எப்படிப்பட்டது என்றால் நாலாம் சத்தினி பாதம்னு சொல்றது. சத்தினி பாதம் என்பது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சத்தினி பாதம் என்று சொன்னால் திருவருள் ஆன்மாவிலே பதிதல். திருவருள் ஆன்மாவிலே பதிதல் கால்பாகம், அரைப்பாகம், முக்கால் பாகம், முழு பாகம் என்று இருக்கிறது. இப்ப நமக்கெல்லாம் கால் பாகம் பதிஞ்சிருக்குது, இன்னும் முக்கால் பாகம் பதியணும். கால் பாகம் பதிஞ்சிருப்பதுனால திருவாதகம் கேட்கறோம், சாமியை கும்பிடுறோம், அதுக்கு மந்த தர சத்தினி பாதம்னு பேரு. அரைப்பாகத்துக்கு மந்த சத்தினி பாதம்னு பேரு, முக்கால் பாகத்துக்கு தீவிர சத்தினி பாதம்னு பேரு, முழு பாகத்துக்கு தீவிர தர சத்தினி பாதம்னு பேரு. அது நாலாம் சத்தினி பாதம்னு சொல்றது. அந்த தீவிர தர சத்தினி பாதம் வந்துருச்சுன்னு சொன்னா உலகத்தை பத்திய நினைவே இருக்காது, சிவத்தை தவிர வேற ஒன்றையும் நினைக்காது. நின்ற நின்றன்மை நினைப்பற நினைந்தேன் நிகழார் பிரிது மற்றின்மை என்றார் போல நாலாம் சத்தினி பாதம் வந்துருச்சுன்னா சிவனை தவிர வேற எதையும் நினைக்காது, சிவனை தவிர வேற எதையும் பேசாது, சிவனை தவிர கண்ணால காணாது, காணாகன் பேசாவா என்றார் போல அவனை தவிர வேறு எதையும் அந்த ஆன்மா சிந்திக்காது. அதுதான் நாலாம் சத்தினி பாதம், தீவிரதர சத்தினி பாதம்னு சொல்றது. அந்த தீவிரதர சத்தினி பாதம் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு சிவபெருமான் என்ன பண்ணுவார்னா உடனே வந்து ஆண்டு கொண்டு அதை முழுமையும் ஞானமயமாக ஆக்கி விடுவான். அப்படி ஆக்கினதான் மாணிக்க வாசகர். அதே சத்தினி பாதம் தான் கண்ணப்பொருக்கும். நாலாம் சத்தினி பாதம் சிவத்தை தவிர வேற ஒன்றும் தெரியல, களத்தியப்பறை தவிர ஒன்றும் தெரியல. அதே போலத்தான் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான தவிர ஒருவரையன்றி ஒருவரியாது என்றன் உள்ளமதே. இப்போ வருதில்ல பாத திருவாதம், ஒருவரையன்றி உருவறியாது என்றன் உள்ளமதே. திருவார் பெருந்துரை மேயவரான் என்பரவி கருவேர் அறுத்தவன் யாவரையும் கண்டதில்லை. பாட்டு புரியுதா? திருவார் பெருந்துரை மேயவரான் என் பிறவி கருவேர் அறுத்தவன், அவன் வந்து எனக்கு ஞானத்தை கொடுத்து என்னுடைய பிறவியினுடைய வேற அறுத்த பொறுப்பாடு நான் ஒருத்தரையும் நான் பார்க்கல, எருத்தரையும் எனக்கு தெரியாது, யாவரையும் கண்டதில்லை என்று திரு தெள்ளேரத்தில் சொல்றார். ஆகையினாலே இப்படி பார்ப்பான் என என்றால் ஆச்சாரிய மூர்த்தமாக வந்து அந்தனாகி வந்து அந்தனாவதும் காட்டி வந்து ஆண்டாய்னு சொல்றாரு அல்லவா, அந்தனாகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டின்னு சொல்றாரு அல்லவா, பல இடங்கள்ல வருது அல்லவா. அந்தனன் என்பதும் பார்ப்பான் என்பதும் ஒன்று. பார்ப்பான் என்றால் பக்குவத்தை பார்ப்பவன், பக்குவத்தை பார்ப்பவன். கையால் இந்த ஆன்மாவுக்கு எவ்வளவு பக்குவம் இருக்கிறது என்று சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்தாற் போல அருள் செய்யறது. அந்த அருள் தான் கையால இவருக்கு செய்த அருள். ஞான பாதத்தை வெளியிட்டு கையால சிவஞானியாக உடனே ஆக்கிவிட்டான், உடனே சிவஞானி ஆக்கிவிட்டார். கொஞ்சம் கொஞ்சமா ஆக்காமே ஒரே சமயத்துல, ஒரே சமயத்துல சிவஞானி ஆக்கணும்னா அவருக்கு எவ்வளவு பக்கம் அவருக்கு இருந்திருக்கணும். ஆகையினாலதான் பார்ப்பான் என சித்தர் சூழ சிவபுரான் தில்லை மூது நுழஞ்செய்வான். அதையால திருப்பெருந்துறையிலே பார்ப்பானாக வந்து என்ன ஆண்டு கொண்டான் பத்தர் சூழ. அதற்கு மேலே அவன் சித்தர்கள் எல்லாம் சூழ தில்லை மூதூரிலே நடம் செய்கின்றான். தில்லை மூதூரிலே நடம் செய்வதுதான் இந்த உலகத்துக்கே தனிச்சிறப்பு. தில்லைமூதூர்ல கூத்தாடுகிற அந்த கூத்து தான் இந்த உலகத்துக்கே பெரிய சிறப்பு. இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய பெருமை இருக்குதுன்னா சிவபெருமான் திருக்கூத்தாடு, திருக்கூத்தாடுது. அந்த திருக்கூத்தாடுதல் தில்லையில ஆடுகிறான், தில்லையில ஆடு, தில்லையில ஆடுவதனாலே இந்த உலகத்துக்கு சிறப்பு. தில்லையில ஆடுவதனாலே இந்த உலகத்துக்கே தனிச்சிறப்பு. காவிரி இருப்பதனாலே இந்த சோழ நாட்டுக்கு சிறப்பு இருப்பது போல, காவிரி இருப்பதனாலே காவிரி இல்லைன்னா இந்த நாட்டுக்கு ஏதாவது சிறப்பு உண்டோ? இல்லை இல்லவா. கண் இருப்பதனாலே முகத்துக்கு சிறப்பு, கண் இருப்பதனாலே முகத்துக்கு சிறப்பு, காவிரி இருப்பதனால நாட்டுக்கு சிறப்பு, தில்லையில ஆடுறதுனால உலகத்துக்கு சிறப்பு. கண் இல்லாதவனுக்கு முகம் அழகு இருக்காது, ஆறு இல்லைன்னா ஊருக்கு அழகு வாழ், நீர் இல்லா நெற்றி வாழ், நெய் இல்லா உண்டி வாழ், ஆறு இல்லா ஊருக்கு அழகு வாழ், மாறில் உடன்பரப்பு இல்லா உடம்பு வாழ் வாழே மடக்கொடி இல்லாமனே. வீட்டுல பெண் இல்லைன்னா வீடு வாழ், வீட்டுல பெண் இல்லைன்னா அந்த வீடு வாழ், நெற்றியில நீர் இல்லைன்னா நெற்றி வாழு, நெய் இல்லைனா உண்டி வாழு, உடன்பரப்புலனா உடம்பு வாழு, வீட்டில் பெண்கள் இல்லையானா வீடு வாழ். உண்மைதான இது. ஆறு இல்லா நீர் இல்லா நெற்றி வாழ், நெய் இல்லா உண்டி வாழ், ஆறு இல்லா ஊருக்கு அழகு வாழ். ஆறு இல்லைனா இந்த சோழ நாட்டுக்கு ஏதாவது மதிப்பு உண்டோ? கிடையவே கிடையாது. அதனாலே அது போல தில்லையிலே ஆடுகின்றபடியினாலே இந்த நாட்டுக்கே சிறப்பு. தேவலோகத்துக்கு இல்லாத சிறப்பு இந்த நாட்டுக்கு இருக்கிறது என்றால் இங்கே சிவபெருமான ஆடுறாதான். தேவலோகத்துக்கு இல்லாத சிறப்பு இந்த நாட்டுக்கு இருக்கிறது என்றால் சிவபெருமான் கூத்தாடுகின்ற சிறப்பு. அது தில்லைமூதூர் நடம் செய்வான். எத்தனாகி வந்து இல்வுகுந்து இவன் ஆளும் கொண்டு என் பணி கொள்வான். எத்தனாகி வந்து எத்தன்னா ஏமாற்றுவோன், எத்தன்னா ஏமாற்றுவோன். ஏமாற்றுவோன் என்று சொன்னால் இவர் மந்திரி வேலையில் இருந்தாரா? மந்திரி வேலையில் இருந்தாரா? மந்திரி வேலையை ஒரு விடும்படியா ஒரு வேஷம் போட்டான், அந்த வேஷம் தான் ஆச்சாரிய மூர்த்தம். ஆச்சாரிய மூர்த்தமாக வந்தபடியினாலதான் இவர் மந்திரி வேலையை விடும்படியா போச்சு. இந்த ஆச்சாரிய மூர்த்தம் எதை குறிக்கும் என்றால், எதை குறிக்க என்றால் ஞானத்தை கொடுப்பது. ஆச்சாரிய மூர்த்தம் இந்த திருவேடம், இந்த திருவேடம் என்ன செய்யுது? இது என்ன செய்யும்? உபதேசம். இந்த திருமேனி என்ன செய்யும்? இப்ப கல்யாண சுந்தர், சோமாசுகந்தர் முதலார மற்றைய மூர்த்தங்கள் எல்லாம் இருக்குது அல்லவா, அது அந்த அந்த மூர்த்தங்கள் எல்லாம் இம்மை வாழ்வு மறுமை வாழ்வு இவன்றெல்லாம் தரும், என்றெல்லாம் தரும். இப்ப தட்சிணாமூர்த்தி இருக்காரு, அது என்ன உபதேசம்? அது என்ன? அதான் ஞான உபதேசம். தட்சிணாமூர்த்தி ஞான உபதேசம். சிவலிங்கம் புது, சிவலிங்கம் புது, எல்லா பலனையும் கொடுக்கற மூர்த்தம். இந்த ஆச்சாரிய மூர்த்தமாக வந்ததுதான், வேற எந்த வேலையில் இந்த ஆச்சாரிய மூர்த்தமா வந்தா என்ன செய்வாரு? ஞானத்தை கொடுக்கறத. ஆச்சாரிய மூர்த்தமாக குருவாக வந்தா என்ன பண்ணுவாரு? உபதேசம் பண்ணுவார். குரு வந்தா என்ன பண்ணுவார்? வாத்தியார் வந்தா என்ன பண்ணுவார்? பாடம் நடத்துவார். வாத்தியார் வந்தா பாடம் நடத்துவார். போலீஸ் வந்தா மிரட்டுவார் என்றார் போல. அந்தந்த வேடங்களுக்கு அந்தந்த திருமேனிகளுக்கு உண்டான இயல்பு தனிச்சிறப்பு. அதுல குருமூர்த்தமாக வந்ததுதான் பெரிய சிறப்பு. அதுதான் எத்தனாய் எத்தனாய் என்றால், இவரை வந்து ஏமாற்றுவனை போல வந்து உள்ளே புகுந்து விட்டானா. இவரை தெரியாம, இவருக்கு தெரியாம உள்ள புகுந்துட்டானா. யாருக்கு தெரியாம? தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடி ஏற்கருள் செய்தான். நானேயோ தவஞ்செய்தேன், சிவாய நமயன பெற்றேன். தேனாய் இந்த அமுதமாய் தித்திக்கிஞ்சோருமான், தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடி ஏற்க அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே ஒருத்திடவே என்பது திருவாசகம். அதனால இவரை அறியாமை, நானேதும் அறியாமை என்னுள்ளுந்து நல்லனவும் தீயனவும் காட்டான் என்றா என்பது கூட அப்ப ஒரு திருத்தாண்டகம். நானேதும் அறியாமே. இப்ப சுவாமி நமக்கு உள்ளே புகுறது நமக்கு தெரியுதானே? தெரியாது. தெரியுமாண்ணே? தெரியாது. இப்ப நமக்கு உள்ளே புகுந்திருக்கிறாரு, புகுந்திருப்பது ஆன்மாவுக்கு தெரியாது, அவனுக்கு தான் தெரியும். தெரியாம உள்ள புகுந்தா அப்ப ஏமாத்திரம் தானே? தெரியாம உள்ள புகுந்தா அப்ப ஏமாத்திரம் தானே? கள்ளன் தானே? ஏ, அதை உள்ளங்கவர் கண்பன் சொல்றது, உள்ளங்கவர் கள்வன் என்று சொல்லுவது. அதனால எத்தனை என்றால் ஏமாற்றுவன். எத்தனாயி வந்து இல்புகுந்து, இல்புகுந்து என்பது உள்ளத்திலே. எத்தனாயி வீட்டுக்குள்ளே புகுந்தான், ஏமாற்றுவனாயி வீட்டுக்குள்ளே புகுந்தான். வீடு என்பது உள்ளம், உள்ளம் வீடு என்பது. எத்தனாயி வந்து இல்புகுந்து எம்மை ஆளுங்கொண்டு எம் பணி கொள்வான். அப்படி உள்ளே புகுந்தான், உள்ளே புகுந்து எம்மை ஆண்டு கொண்டார். எம்மை ஆண்டு ஆளுங்கொண்டு என்பது இவரை வேற எங்கேயும் உலகம் இயலிலே, உலக விவகாரங்களிலே செல்ல விடாமல், உலக விவகாரங்களிலே உலக வாழ்விலே செல்ல விடாமல், வேறு தெய்வங்களத்திலே போக விடாமல், மறுபடி பிறக்க விடாமல். அப்படித்தான் நல்ல புரியுதா? பிறக்க விடாமல், வேறு தெய்வங்களத்திலே போக விடாமல், உலக விவகாரங்களிலே செல்ல விடாமல். அவன் ஆண்டு கொண்டான்னா, அவன் ஆண்டு கொண்டானா எங்கேயும் போக விட மாட்டான். எங்கேயும் போக விட மாட்டான். நம்ம போகணுங்கிற அவசியமும் இல்லை. அவன் ஆண்டு கொண்டான்னு வச்சுக்கப்பா, போகணுங்கிற அவசியம் இல்லை இல்லவா? தேவை இல்லை இல்லவா? எல்லா பொருளும் அவனாக இருப்பதனாலே, எல்லா பொருளும் அவன் தருவதனாலே வேற எங்கேயும் போக வேண்டிய. ஒன்றை பெற்றார், ஒன்றை பெற்றார் எல்லாம் பெற்றார். ஒன்றை பெறாதவர் எல்லாம் பெற்றும் பெறாதவரே. ஒன்றை பெற்றால் சிவமாகிய ஒன்றை பெற்று விட்டால் எல்லாம் பெற்றவர் ஆவார். ஒன்றை பெறாமல் எல்லாம் பெற்றால் ஒன்றும் பெறாதவரே, ஒன்றும் பெறாத. அது இப்ப இந்த சைப்பர் இருக்குது அல்லவா, சைப்பருக்கு மதிப்பு உண்டோ? இல்லை. ஒன்று போட்டா அப்படியே அப்பா எங்க போவோம்? செய்ப்பொருக்கு மதிப்பு. அதோட ரெண்டு செய்ப்பொரு போட்டா, மூணு செய்ப்பொரு போட்டா, நாலு செய்ப்பொரு போட்டா, போட போட செய்ப்பொரு போட போட மதிப்பு எது? ஒண்ணுங்கிற லக்கம் போட்டு செய்ப்பொரு போட்டா அதுக்கு மதிப்பு ஏறுது. ஒன்னு ஒண்ணுங்கிற லக்கம் போடாம செய்ப்பொரு போட்டா செய்ப்பொரு செய்ப்பொரு செய். அதனாலே ஒன்றை பெற்றால், ஒன்றாகிய சிவத்தை பெற்று விட்டால் எல்லாம் பெற்றவன் ஆகிறான். அவனை பெறாவிட்டால் ஒன்றும் பெறாதவன் ஆகிறான். அதனதான் இறைவனே நீ என் உடலிடம் கொண்ட, இனி உன்னை என்னிறக்கேனே என்றார். நீ என்னுடைய உடலிலே புகுந்து குடியிருப்பதனாலே உன்னிடத்துல என்ன கேட்க வேண்டிய அவசியம் ஒண்ணுமே இல்லை. இறக்கேன்னா உன்னிடத்துல கேட்க வேண்டியது ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஆக இருக்கிற சுவாமி உள்ளே புகுந்து விட்டா அவன் யாருக்கிட்டையும் போக வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதில்லை. அதுதான் பணி கொள்ளு, ஆண்டு கொள்வதுன்னா வேற எங்கேயும் போக விடாம தன்னிடத்திலேயே வைத்துக் கொள்ளு. அது பார்வாடும் பாதாளதும் பாடும் இன்னோர்தும் பாடும் ஆறுபாடும் சாரா வகையில். அருமையா அருமை அருமை ஆறுபாடும் சாரா வகையில். நம்ம உலக வாழ்விலே எத்தனை பேத்துக்கிட்ட நம்ம தொடர்பு வச்சுக்க வேண்டியதா இருக்கு, எத்தனை பேத்துக்கிட்ட பேச வேண்டியதா இருக்குது. அத்தனை பேத்துக்கிட்ட பேசியும் வாழ்வை நிறைவு பண்ண முடியல. அத்தனை பேத்துக்கிட்ட தொடர்பு வச்சுக்க வேண்டியதா இருக்குது. ஒவ்வொருத்தரையும் சார்ந்து இருக்க வேண்டியதா இருக்குது. வீட்டு சனஞ்செடி வெளியிலையும் ஓரத்திலையும் சார்ந்து அவர்களிடத்துல நல்லவனாக நடிச்சு, நல்லவனாக பேசி, அதன் மூலமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படித்தான வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி இல்லாம ஒரு இடத்திலேயே நம்ம எல்லா இன்பங்களையும் பெறணும்னா அங்க தான் அதுதான் எங்கும் இல்லாததோர் இன்பம். நல்லா தான் இருக்குது, எடுத்துக்காட்டு நல்லா இருக்குல்ல. எங்கும் இல்லாததோர் இன்பம் செங்கணவன்பால், திசைமுகன்பால், தேவருள்வால், எங்கும் இல்லாததோர் இன்பம் பால். ரொம்ப அரும அரும இருக்கு. அதான் திருவாசகத்தினுடைய தரிசனம். திருமாலத்துல இல்லாத இன்பம், பிரமணத்துல இல்லாத இன்பம், வேற எங்கும் இல்லாத இன்பம், தேவலத்துல இல்லாத இன்பம், சிவனிடத்துல இருக்கிறதா அந்த இன்பம் நமக்கு ஆகும்படியாக அவன் வந்து உமாதியோடு வந்து ஆண்டு கொள்கிறான். செங்கணவன்பால், திசைமுகன்பால், தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பனம் பாலதா குங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்களூரும் விழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளஞ்சேவகனே அங்கன் அரசே அடியோங்கட்காரமுதன் அங்கள் பெருமானை பாடி நலந்துகள பங்கையப்பும் புனல் வாய்ந்து ஆடையில் வரும்பாவன் என்பது திருவம்பார். இல்ல நிறைய படியுங்க, நிறைய படியுங்க. நாட்டுல பிறந்தது பெரிய லாபம். இந்த இலக்கியங்கள் நமக்கு கிடைச்சது லாபம். அது இலவசம் தான், இதெல்லாம் ஒன்றும் பணம் காசு இல்லையில, பணம் காசு இல்லை. இப்போ அந்த படி படிக்கணும்னா பணம் செலவு பண்ணி படிக்கணும், இது பணம் செலவே இல்லை. அதனால அதில் இருக்கிற இன்ப அளவு இல்லை. அது அனுபவிக்கிற ஆன்மக்கள் கொஞ்சமாக தான் இருக்கும், அனுபவிக்கிறவங்க கொஞ்சமாக தான் இருக்கும். அதனால இப்படி எத்தனாகி வந்து எல்புகுந்து இவை ஆளுங்கொண்டு எம் பணி கொள்வான், எம் பணி கொள்வான் என்றால் தான் செய்கின்ற பணியை விரும்பி அவன் ஏற்றுக்கொள்வது, விரும்பி ஏற்றுக்கொள்வது. யார் செய்கின்ற பணியை கணக்கிலேயே சேர்க்காம இருக்கிறது இருக்குது. சரியா அன்போடு செய்யலைன்னு வச்சுக்க, அன்போடு செய்யலை வச்சுக்க, அந்த பணியை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அன்போடு செய்தால் அதை ஏற்றுக்கொள்கிறான், அன்போடு செய்யும் போது ஏற்றுக்கொள்கிறான். பணியை செய்கிற பணியை அவன் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும் இல்ல. இப்போ ஒருத்தர் நம்ம உபசாரம் பண்றான், உபசாரம் பண்றான், அந்த உபசாரத்தை அவங்க மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்ளணும் இல்ல. அவங்க அலட்சியமா நினைச்சாங்கன்னா நம்ம பண்ணி பிரயோஜனம் இல்லையல்லவா. அது போல என் பணி கொள்வான் என்றால் நாயகனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை நாயகனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை இந்த சீயேதும் இல்லாமல் என் செய் அருமையா இருக்குது. எடுத்துக்காட்டு நல்லா இருக்கு. சிதம்பரேசா சிதம்பரேசா சீயேதும் இல்லாது என் செய்வனிகள் சீயேதுன்னா இகழாகாமல் என்னுடைய பணியை போந்து ஏற்றுக்கொள். சீயேதும் இல்லாதன் செய்வனிகள் கொண்டருளும் தாயான இசற்கே சென்று உதாய் ஓத்தும். ஒருத்தர் உணவு போடுறோம்னு வச்சுங்க, நம்ம பிரியமா போடுறோம், அவங்க பிரியமா சாப்பிடணும், ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்குங்க. உபசாரமும் நல்லா இருக்கு, உணவும் நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு என்றுனால் போட்டவங்களுக்கு நல்லா இருக்கும். இது சுமாரா இருக்குதுங்க அப்படின்ட்டு போனான்னு வச்சுக்க, பிரயோஜனம் இல்லை. இல்லை பேசாமே சாப்பிட்டு போனாலும் வருத்தமா இருக்கும், பேசாமே சாப்பிட்டு போனாலும் வருத்தமா இருக்கும், நல்லா இருக்கு சாப்பாடு அருமையா இருக்கு அப்படின்னு சொன்னா போதும், போதும் அந்த உபசாரம். அதனால் அந்த பணி கொள்வான்ங்கிற வாக்கியம் இருக்குதே, அதுக்கு தான் அந்த விளக்கம். சீயேதும் இல்லாமல் இகழாமல், சீனா இகழ்ச்சி, சீயேதும் இல்லாதன் செய்பணிகள் கொண்டுள்ளும். இப்ப சிவருமானுக்கு பணி செய்கின்றவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? அவ்வளவே இல்லை. அது அப்பர் சாமி ஆடுவாய் நீ நட்டம் அளவில் குன்றா அவியடுவார் அருமறையோர். அளவில் உண்டான நிறைய உனக்கு இந்த அன்ன முதலான பொருள்களை நிவேதித்து நிறைய அளவில் குன்ற குன்றாமல் குறையாமல் உனக்கு நிவேதனம் பண்ணுவார்கள் அருமறையோர். யாரு? அவனை பூசிக்கின்ற அந்தனர்கள். ஆடுவாய் நீ நட்ட அளவில் குன்றா அவியடுவார் அருமறையோர் அறிந்தேன் உன்னை தேடுவார் திருமாலும் நான் முகனும் திண்டுவார் மலை மகளும் கங்கையாடும் கூடுமே நாயடியேன் செய் குற்றேவல் குறையுண்டே திருவாரூர் குடி உண்டியிருக்கே என்பது அப்புறம் திருத்தாண்டவம். இதுல வந்து இத்தனை பேரெல்லாம் உனக்கு பாடுவார் தும்புருவன் ஆரதாதி பரவுவார் அமரர்கள் அமரர் கோணும் என்றெல்லாம் சொல்லி உன்னை இப்படியெல்லாம் படி செய்கிறார்கள். ஞானா அடியனுக்கு ஒரு வேலை கூட தரமாட்டேங்கிறிய சாமி, அது ஒரு குறையல்லவா உனக்கு, ஏதோ ஒரு வேலை கொடு சாமி நான் அப்படிங்கிறாரு. ஆறு அப்பர் சுவாமி பாடுவார் தும்புருவன் ஆரதாதி பரவுவார் அமரர்களோ அமரருவனும் கூடுமே நாயடியன் செய் உற்றேவல் குறையுண்டே திருவாரூர் குடி உண்டி இருக்கே. அதனாலே அடியன் செய்கின்ற ஒரு ஏவல் குற்றேவல் பணின்னு சொல்றது, அது குற்றேவல்னு சொல்றது, அந்த பணியை எனக்கு தர வேணும் என்று கேட்கிறார். அதனாலே பணி கொள்ள வேணவன் என் பணிக்கு அதை எது எமை பணிவிடும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் சொல்லி எழுந்து. பணிதான் முக்கியமானது, பணிதான் முக்கியமானது. அது வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் என்றார். ஆறு சுந்தரரே, ஒரு அந்தனன் இன்னொரு அந்தனனுக்கு அடியவன் ஆகிறது நான் கேட்டதே கிடையாதுன்னாரு. இதெல்லாம் இந்த சட்டமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம், வேலையை செய். இப்போ அந்த கல்யாணத்தை வந்து தடுத்து ஆண்டு கொண்டார் பார், பித்தன்னாரு பேயன்னாரு நீ எது வேணாலும் சொல்லிக்க, அதை பத்தி அதை கவலையே கிடையாது, கொஞ்சம் கூட வெக்கம் கிடையாது. பித்தனும் ஆக பின்னும் பேயனும் ஆக நீ இன்னும் எத்தனை தீங்கு சொன்னால் யாது மற்றவற்றால் நானேன் அத்தனைக்கென்றும் என்னை அறிந்திலையாயில், அத்தனைக்கொன்றும் என்னை அறிந்திலையாயில் தெரியலையில ஆயில் நின்று வித்தகம் பேச வேண்டாம். வித்தகங்கிறது இங்கே இந்த மாதிரியான சட்டங்கள் முறைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். பணி செய்யணும், பேசுறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, பணி செய்யும். பேசுறதுல பிரயோஜனம் இல்லை, பணி செய்யும். பணி அழகா செஞ்சா போதும், சில பேர் பேசுவேன், பணி செய்ய மாட்டேன். பணியில உருப்படியா இருக்கு, இப்படி பண்ணி பிடிவே, இப்படி பண்ணுவேன், பிரமாதமா செய்வேன், சரியா செய்ய மாட்டேன். பேச்சு பெருசா இருக்கும், ஆனா பணியில சரியா இருக்காது. அதனாலே பணி செய்யறதுதான் முக்கியமானது. அது வந்து ஏகனாகி இறைவனி நிற்க என்பது சிவஞான போதும். அவனே தானே ஆகிய அன்னதி ஏகனாகி இறைவனி நிற்க மலமாயதனோடு வல்வினை என்ற என்பது சிவஞான போதும். அதனாலே அந்த ஏகனாகி இறைவனி நிற்க என்பது உங்களுக்கு இது கேட்காத வாக்கியம். ஏகனாகி இறைவனி நிற்கன்னா சாமிக்கு பணி செய்கிறோம் அல்லவா, பணி செய்கிறோம் அல்லவா. பணி செய்யும் போது நான் செய்கிறேன் என்று எண்ணாமல் செய்கிறது. நான் செய்கிறேன் என்று நானை இழந்து செஞ்சுட்டா நான் இல்லை, நான் இல்லை அப்படின்னா எத்தனை நாள் இருக்கா? ஒரு ஆளுக்கு சாமி ஒன்று, இப்போ நம்ம ஒன்று, ரெண்டு இல்லைப்பா, ரெண்டு இல்லை. ஆமா, நான் தன்னை இழந்து விட்டோம்னு வச்சுக்க, நான் செய்யவில்லை, எல்லாம் உன் செயலே என்றா ஏகனாகி விடுகிறான். என் செயலாவது யாது உண்டவில்லை, இனி தெய்வம் உன் செயலே என்று உணரப்பெற்றேன். நான் செய்யவில்லை என்று எண்ணினால் இப்போ ஒரு ஆள் இல்லையா? நான் இல்லை, நான் கெட்டவா பாடித்தில்லை என கொட்டாமோ நின்றார் போல். நான் இல்லைன்னா அப்புறம் இருக்கா சாமிதார், ஒரு ஆள் தேப்போ. ஏகனாகியது சிவஞான போதம் பத்தாம் சூத்திரம். அவனே தானே ஆகிய அன்னெறி ஏகனாகி இறைவனி நிற்க. இறைக்கு படி செய்ய நீ ஒத்தையா இருக்கணும். ரெண்டு ஆளா இருந்தா போச்சு, புரியுதா? ரெண்டு ஆளா இருந்தா அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரெண்டு ஆள்னா புரியுது இல்ல? நான் செய்கிறேன் என்றால் ரெண்டு ஆள், நான் செய்யவில்லை எல்லாம் நீதான் செய்கிறாய் என்றால் ஒரு ஆள். இது சிவஞான போதம். ஏகனாகி இறைவனினுக்கு அப்படி நின்றாயானால் பலன் என்ன? மலமாயதனோடு ஒலிவனை என்று ஆனவ மலம் போயிடும், மாயாமலம் போயிடும், கண்ணு மலம் போயிடும். அப்புறம் மூணும் போயிருச்சுன்னா சிவம் ஆகிடுற, சிவஞான போதம். ஆகையினாலே இப்படி பணி செய்வதற்கு அவன் அருள் வேணும், அந்த பணியை அவன் ஏற்றுக்கொள்ள வேணும். அவன் ஏற்றுக்கொள்ள முடியா செய்ய வேணும், ஏற்றுக்கொள்ள முடியா செய்ய வேணும். நான் செய்கிறேன் என்று செஞ்சா போச்சு. அதனாலதான் பணி கொள்வான் என்கிறார். எத்தனாகி வந்து இழுவுகுந்து எமை ஆளுங்கொண்டு எம் பணி கொள்வான், ஏற்றுக்கொள்வன். கொள்வான் என்றால் ஏற்றுக்கொள்வான். வைத்த மாமலர் சேவடி கண்ணும் செய்ன்னி மன்னி மலருமே. வைத்த மாமலர் என்னுடைய திருவடியே தன்னுடைய என்னுடைய தலையிலே வை, அவன் திருவடியே மலர் போன்ற திருவடியே என்னுடைய தலையில வைத்த அந்த திருவடியில என்னுடைய சென்னி மன்னிபடி. அது மாணிக்க வகுத்த அந்த ஒரு பெரிய பாரு திருவடியை சூட்ட பெற்றது. இப்ப திருவடி சூட்ட பெற்றது அப்பர் சுவாமி கேட்டு பெற்றாரு. சுந்தரருக்கு அப்படி பண்ணினாரு, இவருக்கு முதல்லயே சூட்டி விட்டார். முதல்லயே திருவடியே இவர் கேட்கவே இல்லை, சூட்டி விட்டார். அதான் அந்த நாலாஞ்சி திணிப்பா.